ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
பிடியெல்லாம் பின் செல்ல அருங்கை மாமலர்தழி விடியலே தடம் ஊகி விதியினால் வழிபடும் கடியுலாம் பூங்குழில் காணப்பேரண்ணல் நின் அடியலால் அடைசரன் உடையரோ அடியரே ஏ இன்றைய சிவாலய தரிசனம் பாண்டிய நாட்டில் உள்ள திருக்கானப்பேர் என்ற பாடல் பெற்ற தலத்தின் தரிசனமாக அமைகிறது. தற்காலத்தில் இத்தலம் காளையார் கோவில் என்று வழங்கப்படுகிறது. சிவகங்கையிலிருந்து கிழக்கில் 18 கிலோமீட்டர் தொலைவிலும் தேவக்கோட்டையிலிருந்து மேற்கில் 40 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது இத்தலம். இதற்கு தட்சிண காளிபுரம், ஜோதிவனம், மந்தாரவனம், மோக்ஷப்பிரதம், சைவக்ஷேத்திரம், காந்தாரவனம், தவ சித்திகரம், தேவதாருவனம், பூலோக கைலாசம், அகஸ்திய க்ஷேத்திரம், மகாகாலபுரம் ஆகிய பெயர்கள் அமைந்துள்ளன. முன்னர் ஒரு காலத்தில் அடர்ந்த காடுகளாகிய இப்பகுதி காணப்பேரையில் என்று வழங்கப்பட்டது என்றும், அதே காணப்பேர் என்று பிற்காலத்தில் மருவி வழங்கப்பட்டது என்றும் கூறுவார்கள். காளையாக சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கனவில் காட்சியளித்தபடியால் அப்பெருமான் அமர்ந்துள்ள கோயில் காளையார் கோயில் என்றும் வழங்கத் தொடங்கிற்று. சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரவான் பெருமாள் நாயனாரும் திருச்சுழியில் தரிசனம் செய்து கொண்டிருந்த பொழுது காணப்பேர் இறைவன் காளி வடிவம் கொண்டு கையில் பொற்செண்டு தாங்கியவராக, திருமுடியில் சூழியமும் உடையவராக நம்பியாரூரின் கனவில் தோன்றி, யாம் இருப்பது காணப்பேர் என்று அருளி செய்தார். சுந்தரர் விழித்தெழுந்து, அடியேன் கண்டு தொழப்பெறுவது என்று கொள்ளோ என்று அக்காலப்பேரியுரை காளையை நினைந்து பதிகம் பாடி இந்த தலத்தை வந்து வணங்கினார் என்று ஹரிபுராணம் குறிப்பிடுகின்றது. சாபத்தினால் காட்டானையாக மாறிய ஐராவதம் வழிபட்ட தலமும் இதுவே. இத்திருக்கோயிலில் 3 சிவசன்னதிகள் உள்ளன. முதல் சன்னதி சோமேஸ்வரர், அம்பிகை சௌந்தரநாயகி. இரண்டாவது சன்னதி காளையீஸ்வரர், அம்பிகை சொர்ணவல்லி. மூன்றாவதாக சுந்தரேஸ்வரர், மீனாட்சி தேவியுடன் விளங்கக்கூடிய சன்னதி. ஆகிய 3 சன்னதிகளுக்கும் நடுவில் காளையீஸ்வரர் பிரசித்தி பெற்ற மூர்த்தியாக விளங்குகின்றார். இவரே தரத்து தேவாரத்தையும் பெற்றவர். இவருக்கு வலது பாகத்தில் சோமேஸ்வரருடைய சன்னதியும், இடது பாகத்தில் சுந்தரேஸ்வரருடைய சன்னதியும் அமைந்துள்ளன. திருவிழாக்கள் சோமேஸ்வரருக்கே நடைபெற்று வருகின்றன. நிலங்கள் போன்ற வருவாய் ஈட்டும் நிபந்தனைகள் யாவும் காளையீஸ்வரர் திருப்பெயராலேயே உள்ளன. இத்தலத்தில் காளையார் சொத்தை தேடி வைத்துக் கொண்டிருப்பதாகவும், அதை சோமேஸ்வரர் செலவு செய்வதாகவும், சுந்தரேஸ்வரர் சுகிப்பதற்காகவும் உள்ளனர் என்று இவ்வட்டாரத்தில் உள்ள மக்கள் ஒரு பழமொழியாக கூறுகிறார்கள். இந்த வரலாற்று சிறப்புடைய திருக்கோயில் பெரிய பரப்பளவில் அமைந்துள்ளது. இதற்கு திருஞான சம்பந்த சுவாமியினருடைய திருப்பதியம் ஒன்றும் சுந்தரமூர்த்தி நாயனார் அவருடைய திருப்பதியம் ஒன்றும் உள்ளன. இக்காளையார் கோவில் சிவாலயம் இரண்டு ராஜகோபுரங்களோடு கிழக்கு நோக்கியவாறு அமைந்துள்ளது. ஆனைமடு என்று வழங்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஐராவத தீர்த்தம் கோயிலுக்கு தென்புறம் வழங்குகின்றது. ராஜகோபுரத்தின் வழியே திருக்கோயிலை அடையும் பொழுது வெளிப்பிரகாரத்தை அடைகிறோம். இதன் தென்மேற்கு மூலையில் விநாயகருடைய சன்னதியும் வடமேற்கு மூலையில் ஆறுமுகருடைய சன்னதியும் அமைந்துள்ளன. வடகிழக்கே நூற்றுக்கால் மண்டபம் இருக்கிறது. காளையீஸ்வர் கோயிலுடைய சன்னதியில் புஷ்பவன தீர்த்தம் அமைந்திருக்கிறது. இவர் சன்னதிக்கும் ஒரு ராஜகோபுரம் அமைந்திருக்கிறது. மூன்று கோயில்களில் முதற் கோயிலாகிய சோமேஸ்வரர் கோயிலுடைய அமைப்பை பார்க்கும்போது அது உட்பிரகாரத்தை கொண்டதாக அமைந்திருக்கிறது காணலாம். சுவாமி கிழக்கு நோக்கியும் அம்பாள் தெற்கு நோக்கியும் காட்சியளிக்கின்றார்கள். நடுநாயகமாக அமைந்துள்ளது காளையீஸ்வரருடைய கோயில். இதன் வாயிலில் சின்ன மருது பெரிய மருது ஆகிய மருது பாண்டியர்களுடைய முழு உருவச் சிலையை சுவாமியை வழிபட்ட நிலையில் இருக்க காண்கின்றோம். இதற்கு தனியே இரண்டு பிரகாரங்கள் உண்டு. இரண்டாவது பிரகாரத்தில் தெற்கில் நால்வரும் 63 நாயன்மார்களும் சப்தமார்களும் இருக்க காண்கின்றோம். மேற்கில் விநாயகர் சோமாஸ்கந்தர் பஞ்சலிங்கங்கள் சுப்பிரமணியர் ஆகிய மூர்த்திகள் விளங்குகின்றார்கள். முதல் பிரகாரத்தில் விநாயகப் பெருமானும் முருகப்பெருமானும் காட்சியளிக்கின்றார்கள். கோஷ்டங்களில் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா ஆகிய மூர்த்திகளை தரிசிக்கிறோம். சுவாமி சுவர்ணவள்ளி அம்பிகையோடு தனித்தனி சன்னதிகளில் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கின்றார். மூன்றாவது திருக்கோயிலாக விளங்குவது சுந்தரேஸ்வரருடைய கோயில். இங்கு சுவாமியும் அம்பாளும் கிழக்கு நோக்கியவாறு எழுந்தொழியுள்ளார்கள். சுந்தரர் சேரமான் திருமால் நாயனாரோடு பாண்டி நாட்டில் உள்ள பல தலங்களையும் தரிசித்துவிட்டு திருச்சுழியில் வந்து திருச்சுழியல் பெருமானை தரிசித்துவிட்டு அங்கு தங்கியிருந்தார். ஒரு நாள் அவரது கனவில் காளை வடிவத்துடன் சிவபெருமான் காட்சியளித்து திருக்கரத்தில் பொற்செண்டும் திருமுடியில் சூரியம் என்ற ஒரு தலையணியும் உடையவராக காட்சி நல்கி நாம் இருப்பது காலப்பேர் என்று சொல்லி மறைந்துவிட்டார். சுந்தரர் உடனே விழித்தெழுந்து அதிசயம் பெற்றவராக பெருமானுடைய திருவுரு இவ்வாறு இருந்ததைக் கண்டு வியந்து அந்த பெருமானை உடனே திருக்கானப்பேரை சென்று தரிசிக்க வேண்டும் என்ற பெரு விருப்புடன் சேரமானுடன் அங்கு தரிசிக்க சென்றார். இதனை சேக்கிழார் திருபுராணத்தில் குறிப்பிடும்பொழுது அங்கணரை பணிந்து உறையும் ஆரூரருக்கு அவ்வூரில் கங்குலிடை கனவின்கண் காளையாம் திருவடிவால் செங்கையில் பொற்செண்டும் திருமுடியில் சூழியமுடன் எங்குமில்லா திருவேடம் என்பு உருக முன்காட்டி என்றும் காணப்பேர் யாம் இருப்பது எனக் கழறி கங்கை என்னும் வானப்பேர் ஆறு உறவும் மாமுடியார் தாம் அகல ஞானப்பேராளர் உணர்ந்து அதிசயித்து நாகமுடன் ஏனப்பேர் ஈறு அணிந்தார் அருளியிருந்த பரிசு என்பார் என்று விரித்து உரைக்கின்றார். இவ்வாறு திருக்கானப்பேரை அடைந்த சுந்தரர் அந்த தலத்தை அடைந்து வலம் வந்து உள்ளே சென்று பெருமானுடைய திருவடிகளை பணிந்து பதிகம் பாடி சில நாட்கள் இத்தலத்தில் தங்கியிருந்தார் என்று புராணம் குறிப்பிடுகின்றது. அச்சமயத்தில் அருளி செய்த அதிகம் நமக்கு கிடைக்காது போயினும் இத்தலத்தை காண்பேன் என்று எழுந்தவராக அருளி செய்த ஒரு திருப்பதிகம் நமக்கு கிடைத்துள்ளது. அத்திருப்பதிகம் காணப்பேர் உரை காளையே என்ற இறைவனுடைய காளை வடிவை குறிப்பிடுவதாக அமைந்துள்ளது. இந்த பதிகத்தினுடைய பலன், இதனை பாடவல்லவர்கள் எத்திசையும் புகழும்படியாக இந்த உலகத்தில் வாழ்வார்கள். ஒருக்கால் மீண்டும் பிறவி எதுவாரால் கூட மன்னர்களுக்கு தலைவராக வாழ்வது நிச்சயம் என்று சொல்கின்றார் இந்த பதிகத்தின் பலன் குறிப்பிடும்போது. அப்படிப்பட்ட பெருமையை உடையது இந்த திருப்பதிகம். புறநீர்மை என்ற பண்ணில் அமைந்துள்ளது. தொண்டர் அடித்தொழனும் ஜோதி இளம் பிறையும் சூதனமெல் முனையாள் பாகமும் ஆகி வரும் என்று இந்த திருப்பதிகம் ஆரம்பிக்கிறது. இதில் இந்த பெருமானுடைய காட்சியை கண்குளிரக் கண்டு வணங்கப் பெறும் நாள் என்னாலோ என்று சுந்தரமுருகன் பதிகத்தை அறிவிக்கின்றார். அதில் முதலாவதாக தொண்டர்கள் அந்த பெருமானை வழிபடக்கூடிய காட்சியை அடியேன் என்று கண்குளிரக் கண்டு வணங்கப்பெறுவேன் என்று கூறுவது அதற்கு சிகரம் வைத்தார் போல் அமைந்துள்ளது. தொண்டரடி தொழலும் ஜோதியிடம் பிறையும் சூதனமென் மூலையாள் பாகமும் ஆகி வரும் புண்டரிக பரிசம் நேனியும் பானவர்கள் பூசலிட கடல் நஞ்சு உண்ட கருத்தமரும் கொண்டல் என திகழும் கண்டமும் எண்தோழும் கோலனரும் சடைமேல் வண்ணமும் கண் குளிர கண்டு தோழ பெறுவதில்று கோலோ அடியேன் கார்வயல் சூழ்கான பேரூரை காளையே கூதலிடும் சடையும் கோளரவும் விரவும் கொக்கிரவும் குளிர்மாமத்தமும் ஒத்து உணர்த்தாள் ஓதல் உணர்ந்து அடியார் உன் பெருமைக்கு நினைந்து உள்ளுருகாதிரசும் மோசையை ஓசையை பாடலும் நீ உணர்ந்தவரோடு அன்பு பெருத்து அடியேன் அங்கையின் மாமலர் கொண்டு என் கண்ணது அல்லல் கட காதல் உரத்துழுவது என்று கொலோ அடியேன் பார்வையில் சூ காணப்பே முறை காளைய நான் உடை மாடு எனவே நன்மை தரும் பரனை நற்பதம் என்று உணர்வார் சொற்பதமாம் சிவனை தெரிடையின் அமுதை மற்று அதனில் தெளிவை தேவர்கள் நாயகனை பூயர் சென்னியனை வானுடை மாமதியை மாசு அரு ஜோதியனை மாருதமும் அனலும் மண்டலமும் ஆய காமிடை மாநடன் என்று
எய்துவது என்று கொலோ. கார்வையில் சூழ் காணப்பேர் உரை காலையே செற்றவர் முப்புறம் அன்று அட்ட சிறை தொழிலார் சேவகமும் நினைவார் பாவகம் நெறியும் குற்றமில் தன்னடியார் கூறும் இசை பரிசும் கோசிகமும் அறையில் கோவணம் அதழும் மத்திகள் புயமும் மார்பிடை நிறுதுதை மாமலை மங்கை உமை சேர் சுவடும் புகழக்கற்றனவும் பரவி கை தொழல் என்று கொலோ. கார்வையல் சூழ் காணப்பேருரை காளையே கொல்லை விடை குழகும் கோலனரும் சடையில் கொத்தலரும் இதழி தொத்தும் அதன் அருகே முல்லை படைத்த நகை மெல்லியலாள் உருவால் மோக மிகுத்து இளங்கும் கூறு செய்ய பரிசும் தில்லை நகர்புதுவும் ஆடிய சீரடமும் திண்மழுவும் கைமிசை கூரெறியும் அடியல்லவடப்பரிசும் காணுவது என்று கோலோ. கார்வையல் சூழ் காணப்பேர் உரை காளையே பண்ணுதலை பயனார் பாடலும் நீடுதலும் பங்கயமாது அனையார் பக்தியும் முக்தியளித்து எண்ணுதலை பெருமான் என்று எழுவாரவர்தம் ஏசரவும் இறையா நிந்தையையும் விரவி நல்லுதலை படுமாறு எங்கனம் என்று அயலே நயுறும் என்னை மதித்து உய்யும் வண்ணம் அருளும் கண்ணுதலை கனியை காண்பதும் என்று கொலோ. கார்வையல் சூழ் காணப்பேருரை காளையே மாவை முறித்து அதழ் கொண்டு அங்கம் அணிந்தவனை வஞ்சர் மனத்து இறையும் நெஞ்சு அணுகாதவனை மூவருரு தனதாம் மூல முதற்கருவை மூசிடும் மால்விடையின்பாகனை ஆகமுற பாவகம் இன்றி நீயே பற்றும் அவர்க்கு அமுதை பால் நறுனை தயிர் ஐந்து ஆடும் பரம்பரனை காவல் எனக்கு இறை என்று எய்துவது என்று கொலோ. கார்வையல் சூழ்காணப் பேருரை காளையே தொண்டர் தமக்கு எளிய ஜோதியை வேதியனை தூய மறைப்பொருளா மீதியை வார்கடல் நஞ்சு உண்டு அதனுக்கு இரவாது என்றும் இருந்தவனை ஒழி படைத்தவனோடு உள் அறியும் உணரா அண்டனை அண்டர் தமக்கு ஆகம நூல் மொழியும் ஆதியை மேதகு சீர் ஓதியை வானவர் தம் கண்டனை அன்போடு சென்று எய்துவது என்று கொலோ. கார்வையல் சூழ் காணப்பேருரை காளையே நாதனை நாதம் மிகுத்து ஓசையது ஆனவனை ஞான விளக்கு ஒளியாம் ஊன் உயிரை பயிரை மாதனை மேதகு தன் பக்தர் மனசு இறையும் பற்றுவிடாதவனே குற்றமில் கொள்கையனை தூதனை எந்தன்னை ஆள் தோழனை நாயகனை தாழ் மகரக்குழையும் தோடும் மணிந்த திருக்காதனை நாயடியேன் எய்துவது என்று கொலோ. கார்வையல் சூழ் காணப்பேர் உரை காளையே ஏ கண்ணலை இன்னமூதை கார்வையல் சூழ்கான பேருரை காளையை ஒன்றிருரை தன் தமிழால் உன்னிமய உன்னிமனத்தயர உள்ளுருகி பரவும் உன்னிமனத்தயர உள்ளுருகி பரவும் ஒன்பொடில் நாவலர் கோனாகிய அருரன் பண்ணும் இசை கிளவி பத்திவை பாடவல்லார் பக்தர் குணத்தினராய் எத்திசையும் புகழ மன்னியிருப்பவர்கள் வானிழிந்திடினும் மன்னியிருப்பவர்கள் வானிழிந்திடினும் மண்டல நாயகராய் வாழ்வது நிச்சயமே மன்னியிருப்பவர்கள் வானிழிந்திடினும் மண்டல நாயகராய் வாழ்வது நிச்சயமே
திருக்கைலாயத்தில் உமாதேவியார் இறைவனுடைய திருக்கண்களை ஒரு கணம் விளையாட்டாக பொத்தியதால் பல ஊழிக்காலங்கள் உலகம் இருண்டு துன்பமடைந்தது. இந்த பாவத்திற்காக இறைவன் அம்பிகையை கரிய நிறம் கொண்ட காளியாகுமாறு சபித்தார். அப்பொழுது சண்டாசுரன் என்பவனால் தேவர்களும் மனிதர்களும் துன்புற்றார்கள். திருமாலும் பிரமனும் இறைவனுடைய கட்டளைப்படி சண்டாசுரனை கொன்று தங்களுக்கு நல்ல வாழ்வு அருளுமாறு காளியை வேண்டினார்கள். காளி உருவில் விளங்கிய அம்பிகை தேவர்களின் குறைகளை தீர்ப்பதற்காக மிக கோபம் கொண்ட ஒரு ஊத்துடன் சண்டாசுரனை கொன்று அருளினாள். அதனால் ஏற்பட்ட கொலைப்பாவம் தீர்வதற்காக ஜோதிவனம் என்று அழைக்கப்படும் திருக்கானப்பேரை அடைந்து சிவகங்கையில் மூழ்கி சிவபெருமானை வழிபட்டு கரிய உருவும் கொலைப்பாவமும் தீரப்பெற்று சுவர்ணவல்லியாக மாறினாள். இவ்வாறு காளி வழிபட்டதால் காளீஸ்வரர் என்று இறைவனுக்கு பெயர் வந்தது. சுவாமிக்கு சுவர்ண காளீஸ்வரர் என்ற பெயரும் உண்டு. அம்பிகை காளி வடிவம் நீங்கி சுவர்ணவல்லியாக காளீஸ்வரரை மணந்து இத்தலத்தில் காட்சியளிக்கின்றாள். அகஸ்தியரும் இந்த தலத்தை அடைந்து சிவகங்கையில் நீராடி பெருமானுடைய அருளை பெற்றார். இக்காளீஸ்வரரை கங்கை நீரால் நீராட்ட கருதிய தேவதாச பாண்டியன் என்பவனுக்கு சிவகங்கை தீர்த்தத்தின் பெருமையை கூறி அதில் உள்ள நீரால் தம்மை அபிஷேகம் செய்வதே கங்கை நீருக்கு சமம் என்று இறைவனே கூறியதாகவும் இந்த புராணம் குறிப்பிடுகின்றது. மானிட உருவத்தை சாபத்தினால் பெற்ற திருமகள் இந்த தலத்தை அடைந்து இறைவனை வழிபட்டு தனது முந்தைய நிலையை அடைந்தாள். திருமாலின் சக்கரமாகிய சுதர்சனம் ஒரு சமயம் பகைவர்களிடம் சென்றபடியால் மழுங்கிற்று. ஆகவே திருமால் இங்கு வந்து காளீஸ்வரரை வழிபட்டு அந்த சுதர்சன சக்கரத்தை பழைய வடிவத்தோடு ஒளி வடிவத்தோடு மீண்டும் பெற்றார். அஷ்டதிக் பாலகர்களும் இந்த தலத்தை வழிபட்டுள்ளார்கள். 1000 கோடி ருத்ரர்களும் கொண்ட அகந்தையால் அம்பிகை அவர்களை மீன்களாகும்படியாக சபிக்க அவர்கள் காணப்பேரூரில் அடைந்து சாப நீக்கம் பெற்றார்கள். வீரசேன பாண்டியன் என்பவனுக்கு மகப்பேறு கிட்டியதும் இந்த தலத்தில் வந்து வழிபட்டதால் ஏற்பட்ட அருளே. வரகுண பாண்டியனை எதிர்த்த சோழ மன்னனை வெற்றி கொள்ளும்படியாக காளீஸ்வரர் திருவருள் செய்தார். அவ்வாறு வரகுண பாண்டியனுக்கு சோழ மன்னன் கொடுத்த சுகந்தகேசி என்ற மங்கையை காளீஸ்வரருக்கே அவன் தர பெருமான் அவளை ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளமாக அவளை லிங்க உருவத்தில் கறந்து கொண்டார். விக்ரம சோழனும் காளிச்சிறையை வணங்கி உத்தரபாகியம் பெற்றான். புஷ்கரன் என்ற ஒரு அந்தணன் தனது பாவத்தை இத்தலத்தை வழிபட்டதால் நீங்க பெற்றான். விந்திய மலையை அடுத்த ஒரு காட்டில் திரிந்து கொண்டிருந்த 5 பேய்கள் கௌதம முனிவருடைய சொற்படி திருக்கான பேரை வந்து அடைந்து வழிபட்டு நற்கதி பெற்றன. இங்கு உள்ள ருத்ர தீர்த்தத்தில் மார்கழி மாத பௌர்ணமியில் கங்கை ஆகிய புண்ணிய நதிகள் வந்து மூழ்கி தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்வதாக தலபுராணம் குறிப்பிடுகின்றது. கௌதம முனிவரும் இங்கு வழிபட்டு ஞான உபதேசம் பெற்றதாகவும் அப்புராணம் குறிப்பிடுகின்றது. நந்தியம் பெருமானிடம் தருக்குற்ற தேவேந்திரன் தனது வெள்ளானை காட்டானையாகும்படியாக சாபம் பெற்றதை அறிந்தான். அவ்வாறு வெள்ளையானை காட்டானையாக மாறிற்று. இந்த தலத்தை அடைந்து தனது கொம்பினால் தோண்டி ஆனை மடு என்ற ஒரு தீர்த்தத்தை ஏற்படுத்தி சோமேஸ்வரரையும் காளீஸ்வரரையும் வழிபட்டு சாபம் நீங்கப்பெற்றது. தேவேந்திரனும் சிவபெருமானுடைய பெருமையை உணர்ந்தவனாக இந்த தலத்தை அடைந்து சோமேஸ்வரருக்கும் காளீஸ்வரருக்கும் பற்பல திருப்பணிகள் செய்து திருவிழாக்கள் செய்து சாப நீக்கம் பெற்றான். வைகாசி பௌர்ணமி என்று இந்திரன் வழிபாடு இந்த தலத்தில் நடைபெற்று வருகிறது. கண்வர் என்ற அந்தனர் உடைய மகன் சுதர்சனனுக்கு ஏற்பட்ட கயரோகம் ஆனைமடுவில் மூழ்கி இறைவனை வழிபடும் போது நீங்கிற்று. தேவசேனன் என்ற ஒரு அரசன் தன்னை அறியாமல் ஒரு முனிவரை கொண்டு விடும்படியாக ஆயிற்று. அதனால் அவனை சார்ந்த பிரம்மதி தோஷம் இந்த தலத்தில் வந்து வழிபட்டதால் நீங்கியது. காசிப முனிவர் மகா காலன் என்பவனை ஊமையாகும்படியாக சபித்தார். அந்த சாபம் இந்த தலத்தில் நீங்கியது. மேலும் சந்திரன் தேவராதன் ஆகியோரும் இந்த தலத்தை வணங்கி நற்பேர்கள் பலவும் பெற்றுள்ளார்கள். இந்த திருக்கோயிலில் பாண்டிய மன்னர்களில் பல மன்னர்கள் காலகட்டங்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிபந்தனைகளை கல்வெட்டுக்களால் நாம் அறிகின்றோம். அக்கல்வெட்டுகளில் பெருமானுடைய பெயர் திருக்கானப்பேருடைய நாயனார் என்று குறிப்பிடப்படுகிறது. அம்பிகை திருக்காமக்கோட்டத்து ஆளுடைய நாச்சியார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளார். திரிபுவன சக்கரவர்த்தி வீரபாண்டிய தேவருடைய 14 கல்வெட்டின் மூலம் இந்த தலத்தில் ஆலாலசுந்தரன் திருமடம் என்று ஒன்று இருந்ததாக தெரிய வருகிறது. விக்ரம பாண்டிய தேவருடைய காலத்தில் திருக்காமக்கோட்டத்து ஆளுடைய நாச்சியாருக்கும் திருவீதி நாச்சியாருக்கும் அமுதுபடி, சாத்துப்படி, திருப்பழி, பரிசட்டம் ஆகியவற்றுக்கும் முக்கிய பண்டிகை தினங்களுக்கும் நிபந்தங்கள் அளித்த செய்தி காணப்படுகிறது. இவ்வாறு பல சிவப்பணிகள் செய்துள்ளார்கள் பாண்டிய மன்னர்கள். அக்காலத்தில் இத்தலம் ஒரு கூட்டத்தின் தலைநகராக இருந்த செய்தியும் நாம் கல்வெட்டின் மூலமாக அறிகிறோம். இந்த தலத்தை காண வேண்டும் என்ற வேட்கையை ஏற்படுத்துவதாக இத்தலத்தின் மீது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த பதிகம் நமக்கு உணர்த்துகிறது. அவ்வாறு ஒவ்வொருவரும் உணர வேண்டும். அப்பெருமானை காண்பதும் என்றுகோலோ என்று அவர் ஏங்கிய வண்ணம் அனைவரும் அந்த பெருமானை வணங்க வேண்டும் என்று நாம் தொடர் செல்வோம் என்று சிந்திக்க வேண்டும் என்பதே இதன் மூலம் நாம் பெறப்படும் செய்தியாக அமைகிறது. இதற்கு திருநாவுக்கர் சுவாமியுடைய திருப்பதிகம் கிடைக்காவிட்டாலும் அவர் பிற தலங்கள் மீது பாடலில் இந்த தலத்தை குறிப்பிட்டுள்ளார். உதாரணமாக ஆனைக்காவில் அணங்கினை ஆரூர் நிலாய அம்மானை காணப்பேரூர் கட்டியை காணூர் முளைத்த கரும்பினை வானப்பேரார் வந்தேத்தும் வாய்மூர் வாழும் வலம்புரியை மான கையிலை மழகழிற்றை மதியை சுடரை மறவேனே என்று இந்த தலத்து மூர்த்தியை நினைவுபடுத்துகின்றார் அப்பாடலில். அதேபோல் காப்பு திருத்தாண்டகத்திலும் இந்த காணப்பேர் குறிப்பிடப்படுகின்றது. திருக்காலத்தீரும் திருத்தாண்டகத்தில் காணப்பேரூரான்கான் கரைக்கண்டன்கான் காலத்தியான் அவனின் கண்ணுடானே என்று குறிப்பிடுகின்றார் இந்த தலத்தை. மேலும் கேத்திரக்கோவில் திருத்தாண்டகத்திலும் காரார் கழுக்குன்றும் காணப்பேரும் கைலாயநாதனையே காணலாமே என்று இந்த பெருமானை குறிப்பிடுகின்றார். மேலும் திருப்புகனூரில் அக்னீஸ்வர பெருமானை துதிக்கும்பொழுது அவர்தம் பூவார்ந்த பொன்னடிக்கே போதுகின்றேன் என்ற ஒரு விண்ணப்பத்தை வைத்தபொழுது இந்த பெருமானுடைய திருப்பெயரை நினைவுபடுத்துகின்றார், இத்தலத்தை நினைவுபடுத்துகின்றார். காவார்ந்த பொழில் சோலை காணப்பெயராய் கழுக்குன்றத்து உச்சியாய் கடவுளே நின் பூவார்ந்த பொன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகோரூர் மீதிய புண்ணியனே என்று நாவுக்கரசருடைய தேவாரம் வருகிறது. அப்படி திருநாவுக்கரசு சுவாமியுடைய வாக்கிலும் இந்த தலம் இடம்பெறுவது நமக்கு மகிழ்வை அளிப்பதாக அமைந்துள்ளது. இதனை ஞானசம்பந்தரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் தரிசித்தார்கள் என்ற செய்தியை நமக்கு பெரிய புராணம் அறிவிக்கின்றது. ஞானசம்பந்தருடைய புராணத்தில் பாண்டிய நாட்டில் உள்ள பல பதிகளையும் தொழுது போற்றி அந்த தலத்து இறைவனை வணங்கினார், உலகுய ஞானம் உண்டார் என்று சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகின்றார். அதேபோல் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த தலத்துக்கு எழுந்தருளும்போது அவருக்கு கனவின் கண் காளையாக காட்சி கொடுத்த ஒரு செய்தியையும் பெரியபுராணம் நமக்கு காட்டுகின்றது. அங்கணரை பணிந்து உறையும் ஆரூரருக்கு அவ்வூரில் கங்குலிடை கனவின் கண் காளையம் திருவடிவ செங்கையினில் பொச்செழும் திருமுடியில் சுழிய மூடல் எங்கும் இல்லாத்து வேடம் என்பு உருக முன் காட்டி மண்ணு திருக்கான பேர் வளம்பதியில் வந்து எய்தி சென்னி வளர்மதி அணிந்தார் செழுங்கோயில் வலம் கொண்டு முன்னி முன் இறைஞ்சி உள் அணைந்து முதல்வர் சேவடி தாழ்ந்து பன்னு செழும் தமிழ் மாலை பாடினார் பரவினார்